விவிலிய தேடல் திருப்பாடல் 131. எனதருமை அன்புள்ளங்களே, மறையுறைகள் வழங்குவதில் புகழ்பெற்ற ஒருவர் பெருநகர் கோவில் ஒன்றில் ஞாயிறு வழிபாடுகளை நடத்தினார். வாழ்வில் நாம் ஓடிக்கொண்டே இருப்பதால் எதையும் சாதிக்கப் போவதில்லை. அவ்வப்போது நமது ஓட்டத்தை நிறுத்துவோம், எவ்விதம் இளைப்பாறுவது, நிம்மதி அடைவது என்பவற்றை கற்றுக்கொள்வோம் என்று அவர் மறையுரை ஆற்றினார். அவர் சொன்னது கோவிலில் இருந்த அனைவரின் மனதையும் தொட்டது. வழக்கமாக அந்த கோவிலுக்கு வருபவர்கள் வழிபாடு முடிந்ததும் அவசரம் அவசரமாக அவரவர் கார்களில் ஏறி வீட்டுக்கு விரைவது வழக்கம். அன்று அவர்கள் கேட்ட மறையுரையின் விளைவாக வழிபாடு முடிந்ததும் எல்லாரும் கோவில் வளாகத்திலே ஒரு மணி நேரமாவது தங்கி ரிலாக்ஸ் செய்யலாம் என்று முடிவு செய்தனர். அதன்படியே கோவிலை விட்டு வந்து வெளியில் நின்றனர். ஒருவர் ஒருவரை வாழ்த்தினர். 10 நிமிடங்கள் இவ்வாறு கழிந்தன. பின்னர் மீதமுள்ள 50 நிமிடங்களை எப்படி கழிப்பது என்று, எவ்வாறு இளைப்பாறுவது என்று கேள்விகள் விவாதங்கள் எழுந்தன. இந்த விவாதங்கள் கருத்து வேறுபாடுகளாய் மாறி அவர்கள் மத்தியில் இறுக்கத்தை உருவாக்கியது. அனைவரும் கடுகடுப்புடன் கோவில் வளாகத்தை விட்டு கலைந்து சென்றனர். ஒன்று சேர்ந்து ஒரு மணி நேரமாவது ரிலாக்ஸ் செய்யலாம் என்று ஆரம்பித்த அவர்களது முயற்சி 10 நிமிடங்களில் ஒவ்வொருவரையும் அதிகமான டென்ஷனில் ஆழ்த்திவிட்டது. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்துடன் விடுமுறையை கழிப்பதற்கு திட்டமிட்டார். கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் என்று இருந்த அந்த குடும்பத்தில் விடுமுறையை எங்கு எப்படி செலவிடலாம் என்று திட்டங்கள் தீட்டப்பட்டன. ரிலாக்ஸ் செய்வது எப்படி என்று அவர்கள் மத்தியில் ஆரம்பமான அந்த விவாதங்கள் விடுமுறையே வேண்டாம் என்று சொல்லும் அளவு மாறியது. அன்பு நெஞ்சங்களே, நிம்மதியாய் இளைப்பாறுவது எப்படி என்பதையே நாம் மறந்துவிட்டோமோ என்று எண்ணும் அளவுக்கு நம்மிடையே ஆத்திரங்களும் அவசரங்களும் தேவைகளும் ஏக்கங்களும் கூடி வருகின்றன. இளைப்பாறுதல், நிம்மதி என்ற வார்த்தைகளே நம்முடைய அகராதியிலிருந்து நீங்கிவிட்டதோ என்ற சந்தேகம் எழுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, பல மாதங்களுக்கு முன் ஆண்டவர் என் நாயன் என்ற 23வது திருப்பாடலை நாம் சிந்தித்தது நினைவிருக்கலாம். அந்த திருப்பாடலில் பசி தீர உணவு உண்டு, தாகம் தீர பருகி, பரந்த புல்வெளியில் இளைப்பாறிய ஆடுகளை பற்றி நாம் சிந்தித்தோம். பசியும் தாகமும் அடங்கியதால் மட்டும் ஆடுகள் நிம்மதி அடையவில்லை. தங்களுக்கு எவ்வித ஆபத்தும் வராமல் காப்பாற்ற ஆயன் அருகிலேயே இருக்கிறார் என்ற எண்ணமும் ஆடுகளுக்கு நிம்மதியை தந்தது என்று சிந்தித்தோம். நிம்மதியாய் ஒரு மணி நேரம் இளைப்பாறுவது எப்படி என்று விவாதங்கள் புரிந்த பங்கு மக்களும், விடுமுறைக்கு திட்டமிட்ட என் நண்பரின் குடும்பமும் ஒரு பக்கம். திட்டங்கள் எதுவும் தீட்டாமல், எந்த விவாதமும் செய்யாமல் ஆயனின் கண்காணிப்பில் இளைப்பாறும் ஆடுகள் மறுபக்கம். இந்த ஆடுகளை பற்றிய ஆழ்ந்த அனுபவம் கொண்ட தாவீது எழுதிய திருப்பாடல் 131 இன்று நாம் சிந்திக்க வந்திருக்கின்றோம். வாழ்வில் நிம்மதியையும் நிறைவையும் பெறுவது எப்படி என்பதற்கு எளிமையான பாடங்களை இந்த திருப்பாடலில் சொல்லித் தருகிறார் தாவீது.
நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே. தடைகளாயிரம் மடைகள் போடுதே, தாண்டி வருவதும் கடினமாகுதே. வல்லமை தாரும் நல்ல தேவனே, வல்ல செயல்களால் உலகை வெல்லவே.
எனதருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல் 131 கூறப்பட்டுள்ள எண்ணங்களை அலசுவதற்கு முன் அந்த திருப்பாடலை பற்றிய ஓர் அம்சத்தை உணர்வது பயனளிக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று நாம் சொல்கின்றோம். சிறியது அழகானது, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று ஆங்கிலத்திலும் நாம் சொல்கின்றோம். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பது ஒரு பெரும் கலை. இந்த கோணத்தில் இந்த திருப்பாடலை நாம் அணுக வேண்டும். விவிலியத்திலேயே மிக குறுகிய பிரிவு திருப்பாடல் 117 என்று சொல்லப்படுகின்றது. 2 இறைவார்த்தை தொடர்களை மட்டுமே கொண்ட இந்த திருப்பாடலுக்கு அடுத்தபடியாக குறுகிய பிரிவுகளாக நாம் கருதுவன திருப்பாடல்கள் 131, 133, 134. இவை ஒவ்வொன்றிலும் 3 இறைவார்த்தை தொடர்கள் உள்ளன. இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடல் 131 3 இறைவார்த்தை தொடர்களில் ஒவ்வொரு மனிதரும் வாழ்வில் தேடும் நிம்மதியை பற்றி, நிறைவை பற்றி ஆசிரியர் அழகான பாடங்களை தந்துள்ளார். நிம்மதி அடைய எத்தனையோ வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆசிரியர் கூறும் இந்த எளிய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முயல்வோம்.
வல்லமை தாரும் நல்ல தேவனே, வல்ல செயல்களால் உலகை வெல்லவே நீ மட்டுமே எனக்கு நிம்மதி இறைவா, நீ மட்டுமே எனக்கு நிம்மதி. நிம்மதி 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 இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி.
அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் நிம்மதி அடைய முதலில் தேவையானது பணிவு, தாழ்ச்சி. அரசராய் தெரிவு செய்யப்பட்ட தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் தன் குழந்தை பருவ வேர்களை மறக்காமல் இருந்ததால் இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் உண்மையாக எடுத்துச் சொல்ல முடிந்தது. இதோ இப்பாடலின் முதல் இரு வரிகள்.
ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை.
என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என்று முதலிலும், என் பார்வையில் செருக்கு இல்லை என்பதை பின்னரும் ஆசிரியர் வரிசைப்படுத்தியுள்ளதில் நாம் ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். தாழ்ச்சி என்பது முதலில் அகத்தில் உருவாக வேண்டும். அதன் வெளிப்பாடாக நமது முகத்திலும், அதாவது கண்களிலும் தாழ்ச்சி தெரியும். அகத்தின் அழகுதானே முகத்தில் தெரியும். ஒரு சிலர் அகத்தில் உண்மையான தாழ்ச்சி இல்லாமல் பார்வைக்கு தாழ்ச்சியாயிருப்பது போல் நடிப்பார்கள். உள்ளத்தின் உண்மை கண்ணாடியான கண்கள் இந்த நடிப்பை எளிதில் காட்டிக் கொடுத்துவிடும். உள்ளத்தில் இருக்கும் இருமாப்பு பார்வையில் செருக்காக வெளிப்படும் என்று இந்த திருப்பாடலில் ஆசிரியர் சொல்லாமல் சொல்வதை நீதிமொழிகள் நூலில் சிந்தனையாளர் ஆகூர் வெளிப்படையாக கூறியுள்ளார். செருக்குள்ளவர்களை பற்றி ஆகூர் சொல்லும் வார்த்தைகள் கண்டன தீப்பொறிகளாய் தெரிக்கின்றன.
நீதிமொழிகள் பிரிவு 30. தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு. மாசு நிறைந்தவராயிருந்தும் தம்மை தூயோர் எனக் கருதும் மக்களும் உண்டு. கண்களில் இருமாப்பு பார்வையில் ஆணவம் இத்தகைய மக்களும் உண்டு. பற்கள் கூறிய வாள் கீழ்வாய் பற்கள் தீட்டிய கத்தி இவற்றை உடைய மக்களும் உண்டு. அவர்கள் நாட்டிலுள்ள ஏழைகளை விழுங்கிவிடுவார்கள், உலகிலுள்ள எளியோரை தின்று விடுவார்கள்.
அன்பு இதயங்களே, தாழ்ச்சி ஒரு புதிரான பண்பு. நான் தாழ்ச்சியுடையவன் என்று ஒருவர் உணர ஆரம்பித்ததும் தாழ்ச்சி மறைந்து விடுகின்றது. எப்போது நான் என்ற அகந்தை தாழ்ச்சியோடு இணைகின்றதோ அப்போது தாழ்ச்சி மறைந்து அகந்தை தலை தூக்க ஆரம்பிக்கும். ஏட்ரியன் டைலமன் என்ற மறையுரையாளர் இதை அழகாக உருவகப்படுத்தியுள்ளார். Pride is a telescope turned the wrong way. It magnifies itself and makes the heavens small. எந்த ஒரு தொலைநோக்கு கருவியிலும் கண்களை வைத்து பார்க்கும் பகுதி குறுகியும் விண்வெளியை நோக்கியுள்ள பகுதி விரிந்தும் இருக்கும். அகந்தை நமக்குள் உருவாக்கும் கண்ணோட்டம் ஒரு தொலைநோக்கு கருவியை திருப்பி வைத்து பார்ப்பதற்கு ஒப்பாகும். தொலைநோக்கு கருவியை திருப்பி வைத்து பார்த்தால் என்ன தெரியும்? நான் என்ற உருவம் பெரிதாகவும் நாம் பார்க்க விளையும் விண்வெளி மிகச் சிறிதாகவும் மாறிவிடும். அன்பு இதயங்களே, விண்வெளி சிறிதாக மாறுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. அகந்தை கொண்ட உள்ளத்திலிருந்து விண்ணகம், இறையரசு இவை தூரமாக சென்றுவிடும். இதைத்தான் இயேசு மலைப்பொழிவில் எளிய மனதோர் விண்ணரசின் அருகில் உள்ளார்கள் என்று கூறினார்.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது.
பரிசேயர் ஒருவரும் வரி தண்டுவோர் ஒருவரும் கோவிலில் எவ்விதம் ஜெபித்தனர் என்ற உவமையை இயேசு கூறிய பின், வரி தண்டுவோரே இறைவனின் கண்களில் உயர்ந்தவராய் தன் இல்லம் திரும்பினார் என்பதையும் இயேசு கூறியுள்ளார். இதை நாம் லூக்கா நற்செய்தி 18 இவ்விதம் வாசிக்கின்றோம்.
இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுவோரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார்.
ஆறுதலின் தெய்வமே அரவணைக்கும் இயேசுவே, தேடி வந்தோம் உந்தன் தஞ்சமே. வாரும் இயேசுவே நீர் என்னில் வந்தால் வாழ்வு மாறுமே. ஆறுதலின் தெய்வமே அரவணைக்கும் இயேசுவே, தேடி வந்தோம் உந்தன் தஞ்சமே.
எனதருமை அன்புள்ளங்களை, தாழ்ச்சி பணிவு என்றதும் கூனி குறுகி தரையோடு தரையாக கிடந்து பாதங்களை துடைக்கும் மிதியடியாக கிடப்பது என்று ஒரு சிலர் எண்ணி பார்க்கலாம். உண்மையான தாழ்ச்சிக்கு எதிராக போலியான தாழ்ச்சியையும் நாம் உலகில் அடிக்கடி காண முடியும். உண்மையான தாழ்ச்சி என்பது ஒருவர் தன்னை பற்றி கொண்டிருக்கும் சரியான தெளிவிலிருந்து உருவாகும் மதிப்பு. ஆம் அன்புள்ளங்களே, தன்னை பற்றிய சரியான மதிப்பு கொண்டிருப்பவர்களே உண்மையில் பணிவோடு இருக்க முடியும். இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இப்பாடலின் அடுத்த வரியில் அழகாகச் சொல்கிறார்.
எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை.
அன்பு இதயங்களே, ஒவ்வொருவரும் தங்கள் எல்லைகளை உணர்ந்து செயல்பட்டால் எத்தனையோ வம்புகள் வழக்குகள் எழாது. இதனால் ஒருவரும் தங்கள் எல்லைகளை கடந்து சிந்திக்கக்கூடாது, கனவு காணக்கூடாது என்பது அல்ல. கனவுகள் காண வேண்டும். நமது எல்லைகளை விரிவாக்கும் முயற்சிகள், மேலான எண்ணங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் இவை நம்மை வெறும் கனவுலகில் வாழ வைத்து நமது அகந்தையை வளர்க்கும் வழிகளாக மாறிவிடக்கூடாது. அன்பு இதயங்களே, திருப்பாடல் 131 நம்முடைய தேடலை அடுத்த வாரமும் தொடர்வோம்.
ஆண்டவன் கட்டளைக்கு பணிய மறுத்ததார், ஆதாமே வாழும் நிம்மதி இழந்தார், ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏற்றதார், சோதரன் காயினும் நிம்மதி இழந்தான், சுயநலத்தில் வாழும் போது நிம்மதி பறக்கும், பொதுநலத்தில் வாழ்ந்து விட்டால் நிம்மதி பிறக்கும், இறுதி வரை உறுதியாக பிறருக்காக தன்னை தந்த நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, இறைவா நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, நிம்மதி நிம்மதி நிம்மதி, இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி, நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.